തേടൽ.
அன்பு உள்ளங்களே, இயேசு சிலுவையில சொன்ன இறுதி வாக்கியங்களை நாம் இந்த தவக்காலத்தினுடைய விவிலிய தேடல்களில் சிந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு விவிலிய தேடலுக்கு நாம் எடுத்துக்கொள்வது தாகமாயிருக்கிறது என்ற இயேசுவினுடைய கூற்று. இது இன்றைக்கு விவிலிய தேடலுக்கு வந்திருப்பது அழகான ஒரு பொருத்தம். இப்படி பொருந்தி வரணும்னு நான் எந்த விதத்திலையும் திட்டம் போடலை. தானாகவே வந்து அமைந்த இந்த பொருத்தத்திற்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்ன பொருத்தம் இது? இந்த வாரம் திங்கட்கிழமை, அதாவது மார்ச் 22, நாம் உலக தண்ணீர் தினத்தை அனுசரித்தோம். இன்று தாகத்தை பற்றி பேசுகின்றோம். தாகம், தண்ணீர், இவை இரண்டும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போல ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை, பிரிக்க முடியாதவை. கல்வாரியில் இயேசு கொண்ட தாகத்தை பற்றி முதல்ல சிந்திப்போம். கல்வாரியில் நிகழ்ந்ததாக 4 நற்செய்திகளிலும் சொல்பவைகளையெல்லாம் சேர்த்து பார்த்தா, இயேசுவுக்கு கல்வாரியில் குடிப்பதற்கு 2 முறை பானங்கள் கொடுக்கப்பட்டதென்பதை நாம் உணரலாம். முதல் முறை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பானத்தை அவர் குடிக்க மறுத்தார். 2 முறை அவரே தன்னுடைய தாகத்தை எடுத்துச் சொன்னார். பாரமான சிலுவையை சுமந்து எருசலேம் வீதிகளில் நடந்து விழுந்து எழுந்து வந்த இயேசு கல்வாரியை அடைந்ததும் அவருக்கு பானம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த நிகழ்வை கூறும் நற்செய்தி இதோ.
மத்தேயு 27. மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கத்தாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்தபின் குடிக்க விரும்பவில்லை.
கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை இயேசு குடிக்க விரும்பல. காரணம், அந்த ரசம் அதிக குடிபோதையை தரும். வழக்கமா இந்த பானம் உடல் வலியை மறப்பதற்காக குடிக்கப்படும். இயேசு அடைந்த வேதனையை பார்த்து ரோமிய வீரர்களுக்கே இரக்கம் பிறந்திருக்கணும். அவருடைய வலியை குறைக்க, அந்த வலியை அவர் மறக்கணுங்கிற எண்ணத்தோட அந்த ரசத்தை அவங்க கொடுத்தாங்க. இயேசு அதை மறுத்தார். தான் ஏற்றுக்கொண்ட துன்பத்தை இறுதி வரை முழுமையாக நிறைவேற்றுகின்ற எண்ணம் இயேசுவுக்கு. துன்பத்தை உவந்து ஏற்கும் கடவுளை பற்றி நாம் சிந்திக்கலாம். வேதனையூறும் கடவுள், வலியில் துடிக்கும் கடவுள், நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு சொற்றொடர், ஒரு எண்ணம். பழைய ஏற்பாட்டில் கடவுளின் துன்புறும் ஊழியனை பற்றி ஏசையா நூலில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது.
53. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார்.
அன்புள்ளங்களே, ஏசையாவின் இந்த சொற்கள் இயேசுவுக்கான முன்னறிவிப்பு என்று நாம் கூறுகின்றோம். கடவுளின் ஊழியன் துன்பப்படலாம். கடவுளே துன்பப்படலாமா? படலாம். துன்பத்தை நெகட்டிவான, குறையுள்ள ஒரு கூறாக பார்த்தால்தான் கடவுளோடு அதை தொடர்புபடுத்த நமக்கு கஷ்டமாயிருக்கின்றது. ஆனால் துன்பத்தை பாசிட்டிவ் கண்ணோட்டத்தோடு பார்த்தா, அதனுடைய பயனை உணர்ந்தா, துன்புறும் கடவுளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வலியின்றி குழந்தை பெறுவதற்கு பல வழிகள் இப்போது உள்ள போதும், வலியோடு குழந்தையை பெறுகின்ற அந்த தாயை கேட்டு பாருங்கள். துன்பத்திற்கு அர்த்தம் உண்டு என்று அவர் சொல்வார். நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எதையாவது வெற்றிகரமாக முடிக்கும்போது அந்த வெற்றிக்கு பின்னணியாக இருந்த முயற்சிகள், துன்பங்கள் அர்த்தமுள்ளவை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இல்லையா? ஆனால் பல நேரங்களில் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் வெற்றிகள் வராது. துன்பம் ஒன்றையே மீண்டும் மீண்டும் சந்திக்க நேரும். அந்த துன்பங்களை புரிந்து கொள்வதற்கு துன்புறும் கடவுள் நமக்கு உதவியாக இருக்கின்றார். துன்புறும் கடவுள் ஒருவர் இருப்பதாலேயே நம்முடைய துன்பங்களுக்கு நாம் அர்த்தம் தேடிக்கொள்கின்றோம். இல்லையென்றால் துன்பத்தில் நொறுங்கி உருக்குலைந்து நாம் அனைவரும் நம்பிக்கை இழந்து அலைந்து கொண்டிருப்போம். வலியை மறக்க கொடுக்கப்பட்ட பழரசத்தை மறுத்த இயேசுவுடைய உறுதி துன்புறும் பல கோடி மக்களுக்கு உதவியாக இருந்துள்ளது என்று பெருமைப்படுகின்றோம். ஆனால் அதே நேரம் வலியை மறக்க மனிதகுலம் மேற்கொள்ளுகின்ற பல முயற்சிகளையும் நாம் எண்ணி கவலைப்பட வேண்டியிருக்கின்றது. அன்புள்ளங்களே, தினமும் மிக கடினமான உடல் உழைப்பை மேற்கொள்ளும் பலரை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாள் முழுவதும் உடலை வருத்தி கசக்கி பிழியும் வேலைகளை மேற்கொள்பவர்கள் கோடிக்கணக்கான ஏழைகள். மாலையானதும் கையில் அன்றைய கூலி கிடைத்ததும் தங்களுடைய உடல் வலிகளை மறக்க அவர்களில் பலர் தேடிச் செல்வது சாராயம். சென்னை போன்ற பெருநகரங்களில் சாக்கடைகளை சுத்தம் செய்பவங்களையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த பணியில் இறங்குவதற்கு முன் சாராயம் குடிக்கிறதையும் பார்த்துருப்பீங்க. தாங்கள் இறங்கி பணி செய்கின்ற அந்த சூழலுக்கு தாங்கள் மறத்து போகும்படி அவர்கள் அதை குடிக்க வேண்டியுள்ளது. பணிச்சூழல் மறத்து போனது போல் தோன்றினாலும், பணி முடிந்து உடல் வலி தீர்ந்தது போல தோன்றினாலும், அவர்கள் பருகும் சாராயத்தின் பின்விளைவாக அவர்களுடைய உடல் நலத்தில் ஏற்படும் விபரீதங்கள், குடும்பங்களில் ஏற்படும் வேதனைகள் என்று அந்த பட்டியல் மிக நீளமானது. மேலோட்டமாக அதை பார்க்கும்போது இவர்களுடைய இந்த சாராய தாகம் கண்டனத்துக்குரியதாக நமக்கு தோன்றும். கண்டனத்திற்கு பதிலாக கருணையுள்ள புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. கண்டனத்துக்குரியவர்கள் இவர்கள் அல்ல, இந்த ஏழைகளுடைய உடல் வேதனையை மூலதனமாக்கி சாராயம் காய்ச்சும், அதுவும் தவறான வகையில் கீழ்த்தரமான சாராயம் காய்ச்சும் சாராய மன்னர்கள் மந்திரிகள் கண்டனத்துக்குரியவர்கள். இந்த தரக்குறைவான சாராயத்தை குடித்து உயிரிழப்பவர்கள், பார்வை இழப்பவர்கள் இவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய நாட்டில் அதிகரித்து வருகின்றதை ஒழிய குறைவதாக தெரியல. அதேபோல் இந்த ஏழைகளுடைய குடும்ப கஷ்டங்களை வேதனைகளை மூலதனமாக்கி வட்டிக்கு கடன் கொடுத்து இந்த ஏழைகளை உயிரோடு விழுங்கும் சுறாமீன்களும் கண்டனத்துக்குரியவர்கள். அன்பு நெஞ்சங்களே, தன் உடல் வலிகளை மறக்க அளிக்கப்பட்ட மதுவை குடிக்க மறுத்த இயேசு குடிப்பழக்கத்தின் சாராய தாகத்தின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கும் ஏழைகளின் வாழ்விலும் குறுக்கிட்டு நல்வழிகளை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என ஜெபிப்போம்.
நினைவுகள் எல்லாம் நீதானே, வாழ்வின் வசந்தமும் நீதானே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 19. இதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கின்றது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள்.
முதல் முறை கொடுக்கப்பட்ட மதுவை மறுத்தார் இயேசு. இம்முறை தாகமாயிருக்கிறது என்று விண்ணப்பித்தார். இறைமகனுக்கு உண்டான தாகம், மனிதகுலம் அனுபவிக்கும் தாகங்களை, அவற்றை நாம் தீர்த்து கொள்ளும் வழிகளை சிந்திக்க ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. குளிர்பானங்களை பற்றிய தொலைக்காட்சி விளம்பரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னால், 2008 வெளியான ஒரு தொலைக்காட்சி விளம்பரம் என்னுடைய நினைவுக்கு வருகின்றது. 30 நொடிகள் நடக்கும் அந்த விளம்பரத்தினுடைய ஆரம்பத்தில் ஒருத்தர் தரையில் முகம் குப்புற படுத்து ஊர்ந்தபடியே ஒரு குளிர்சாதன பெட்டிக்கு பக்கத்தில் போவார். ரொம்பவும் சிரமப்பட்டு அந்த குளிர்சாதன பெட்டியை திறந்து தட்டு தடுமாறி ஒரு குளிர்பானம் நிறைந்த பாட்டிலை எடுப்பார். ஃப்ரிட்ஜினுடைய கதவை மூடுவார். திரை இருட்டாகும். அந்த குளிர்பானத்தினுடைய பெயர் திரையில் வரும். அதைத் தொடர்ந்து ஒபே யுவர் தர்ஸ்ட், அதாவது உன் தாகத்திற்கு கீழ்ப்படி என்ற வார்த்தைகள் வரும். தாகங்களை வெல்வதற்கு, அப்படி வெல்ல முடியாவிட்டால் தாகங்களை சமாளிப்பதற்கு கற்றுக்கொள்வதே வாழ்க்கைக்கு தேவையான பயனுள்ள பாடங்கள். ஆனால் வியாபார உலகம், விளம்பர உலகம் கற்றுத்தரும் பாடங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. தாகத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்று இந்த உலகம் சொல்லித் தருகின்றது. இந்த உலகம் சொல்லும் தாகம் வெறும் உடல் தாகம் அல்ல. மாறாக நம்மில் தோன்றும் பலவகை தாகங்கள், பொருளுக்கு, பதவிக்கு, செல்வத்திற்கு, பெருமைக்கு, அழகுக்கு, ஆசைகளுக்கு என்று பல வகைகளிலும் நம்மில் எழும் தாகங்களுக்கு கீழ்ப்படிய சொல்கின்றது இந்த உலகம். இந்த தாகங்களை தீர்க்க பல நேரங்களில் போட்டிகள் எழலாம். அந்த போட்டிகளில் பல கழுத்தறுக்கும் போட்டிகளாகவும் மாறலாம். அந்த கழுத்தறுப்பில் சிந்தும் இரத்தத்தை குடித்தும் நம்முடைய தாகத்தை தணித்து கொள்ளலாம் என்று பாடங்கள் சொல்லித்தரப்படுகின்றன இந்த உலகத்தில். இப்படிப்பட்ட தாகங்கள் அன்பர்களே, நம்மை ஆளும்போது, நம்மை ஆட்டி படைக்கும்போது அவைகளுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்க வேண்டிய துணிவை நாம் பெற வேண்டும். அந்த துணிவு இறுதியில் நம்மை சிலுவையில் கொண்டு போய் நிறுத்தினாலும், அந்த சிலுவையிலும் நிற்கக்கூடிய துணிவை கல்வாரியில், சிலுவையில் தாகமாயிருந்த வீரத் திருமகன் இயேசு நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிப்போம்.
என் ஏழ்மை குறை நீக்கி அந்த என் மன்னவா உனை வாழ்த்துவேன், என் ஏழ்மை குறை நீக்கி என் வாழ்வில் வளம் சேர்க்க வந்த என் மன்னவா உனை வாழ்த்துவேன். விண்மகிமை தன்னை துறந்து மன்னகம்
தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலி.